நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் எட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது அதை ஒட்டி வரும் வினாக்களுக்கு விடை கண்டு அதன் மூலம் சில அனுபவத்தை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று ஆக ஒரே ஒரு கேள்வி மாத்திரம்தான் வந்திருக்கின்றது, ஒரு கருத்து பதிவும் வந்திருக்கின்றது, அவற்றிற்கு விடை காண்போம். கேள்வி: மீண்டும் மீண்டும் எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், இந்த வினைகளை பற்றி சைவ சித்தாந்தத்தில் படித்த பின் அதே எங்களுடைய மனதை போட்டு உளுத்தி கொண்டிருக்கின்றது, உலுக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். எனக்கும் அந்த அனுபவங்கள் வந்து போகும் நிச்சயமாக, அதில் ஒரு விதமான பிழையும் அல்ல. ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி: எங்களுடைய வினைகளை மொத்தமாக இறைவன் தருகின்றார், எடுத்து வைத்து ஒரு ஒரு பகுதியாக தருகின்றார். அதை எல்லாம் வெகு சீக்கிரமாக சில உடல்களிலேயே தந்துவிட்டு எங்களுக்கு பிறவியை கூடுதலாக கொடுக்காமல் அதை முடித்து விட்டார் என்றால் நாங்களும் இந்த வலையிலிருந்து தப்பி விடுவோம் தானே? அது முதலாவது கேள்வி. ஏன் அது அப்படி அமையவில்லை? இரண்டாவது கேள்வி கேட்கின்றார், இந்த வினைகளை நாங்கள் ஆற்றும் போதுதானே அதற்குரிய ஆகாமிய வினைகளை செய்கின்றோம் என்று சொல்கின்றீர்கள். நேற்று கூட அதை பற்றி சிறிது சிந்தித்திருந்தோம், அதை வெல்வதற்கு அன்பு ஒரு வழி என்றும் சொல்லியிருந்தீர்கள். ஆகவே எனக்கு இதை பற்றிய விளக்கம் கொஞ்சம் தேவை, மீண்டும் தேவை. ஏனென்றால் என்னத்திற்காக நாங்கள் இந்த உடலில் பல புறப்புகளிலிருந்து அல்லற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான கேள்வி. ரைட், இந்த அன்பர் கேட்ட கேள்வியே நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம் பதில்கள், ஆனால் இன்று மேலும் சிந்திப்போம். முதலாவதாக, எங்களுக்கு இந்த வினைகளை இறைவன் உடனுக்குடனாகவோ அல்லது மொத்தமாகவோ கொடுப்பதற்கு முடியாத காரணம் என்ன என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், இந்த வினைகளை அனுபவிப்பதற்கு, இந்த வினைகளை ஆற்றுவதற்கு, அதன் மூலம் அனுபவம் பெறுவதற்கு ரெண்டு விடயங்கள் முக்கியமாக தேவை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஒன்று காலம், மற்றது நியதி. அதாவது எங்களுடைய ஆன்மாக்கள் இந்த வினைகளை ஆற்ற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பக்குவ நிலை வர வேண்டும். அந்த பக்குவ நிலையில்தான் அந்த ஆன்மாக்களால் செய்த வினைகளை ஆற்ற முடியும். அந்த பக்குவ நிலையில் ஆற்றும் போதுதான் அதற்குரிய அனுபவத்தை ஆன்மா பெற முடியும். ஆகவே கடவுளின் திட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு உடலை இந்த ஆன்மாக்கு கொடுக்கும் போதும் அந்த உடலுக்குரிய பக்குவத்தில் அந்த மொத்த வினையில் எந்தளவு வினையை அந்த ஆன்மா ஆற்றும் என்பதை பார்த்து அதை இன்ப துன்பமாக வகுத்து ஒரே அடியாக இன்பத்தையும் ஒரே அடியாக துன்பத்தையும் கொடுக்காமல், இது இறைவனின் திட்டம், சாதாரண மனிதனின் திட்டம் அல்ல. அவர் என்ன செய்கின்றார், இன்பத்தையும் துன்பத்தையும் எங்களுடைய உடலில் ஆன்மாவுக்கு மாறி மாறி தருகின்றார். ஆகவே நாங்கள் இன்பம் கிடைக்கும் போது சந்தோஷப்படுகின்றோம், துன்பம் கிடைக்கும் போது துவண்டு போகின்றோம். ஆகவே அந்த ஆன்மா துவண்ட பின் ஒரு இன்பத்தை கொடுக்கின்றார் கடவுள். எங்களுடைய வினையையே எடுத்து அதில் நாங்கள் இன்புறுகின்றோம், மீண்டும் நாங்கள் எங்களை மீண்டும் அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கு சந்தோஷமாக அதை எடுத்து இன்பப்படுகின்றோம். துன்பம் வந்தவுடன் ஏன் இந்த பிறப்பு என்று நினைக்கின்றோம், மீண்டும் இன்பம் வந்தவுடன் சந்தோஷப்படுகின்றோம். இப்படியே எங்களை செயல் செய்வதற்காக, ஆன்மாவை செயல் செய்வதற்காக, அதாவது அந்தளவு வினைகளையும் நாங்கள் ஆற்ற வேண்டும். அதை செயல் மூலம்தான் ஆற்றலாம், ஆற்றினால்தான் அனுபவம் கிடைக்கும். ஆகவே அதற்காக அவர் அந்த திட்டத்தை வைத்து மிகவும் நன்றாக கையாளுகின்றார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு ஏன் மொத்தமாக கொடுக்க முடியாதென்றால், முதலாவது காரணம் காலம் நியதி, பக்குவப்பட வேண்டும் ஆன்மா அந்த வினைகளை அனுபவிப்பதற்கு. ஆகவே ஒவ்வொரு உடலை கொடுக்கும் போதும் அந்த உடலுக்குரிய அந்த உடலுக்குள் அந்த ஆன்மா சீவிக்கும் போது அந்த சுற்றாடல் அவர் அந்த உடல் வந்த குடும்பம் எல்லாவற்றையும் வைத்து அந்த நிலையில் அந்த ஆன்மா எந்த வினைகளை அனுபவிக்க முடியுமோ, பக்குவத்தில் இருக்கின்றதோ அந்த வினைகளை கொடுத்து, நல்வினையாக இருக்கலாம் தீவினையாக இருக்கலாம், கொடுத்து அந்த ஆன்மாவுக்கு பக்குவத்தை அனுபவத்தை கொடுக்கின்றார். அந்த அனுபவத்தின் மூலம் அறிவுத்திறன் வருகின்றது, அந்த அறிவுத்திறன் மூலம் ஆணவம் எல்லாம் விலகுகின்றது சற்றே. ஆகவே அதுதான் இறைவனின் திட்டம். ஆனால் இந்த எங்களுடைய சாதகர்கள் எல்லோரையும் நாங்கள் எடுத்தோமென்றால், என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன், இப்படியாக நாங்கள் விரைவாக இதிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதித்ததே ஒரு பெரிய வெற்றி இந்த உடலில். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது, அடிப்படையில் இந்த வினைகளை நாங்கள் எடுப்பதை நாங்கள் எல்லோருமே கூடுதலாக உடல் அளவில் தான் பார்க்கின்றோம். மனம் மொழி மெய் என்ற முக்கரணங்களாலும் பார்க்க வேண்டும், அதை பார்ப்பதே குறைவென்று சொல்லிவிடலாம். நாங்கள் ஒரு கணம் இருந்து சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் இன்றைய நாளில் செய்து பாருங்கள் எல்லோரும், இந்த முக்கரணங்களாலும் நீங்கள் என்ன வினை செய்தீர்கள் என்று இன்றைய பின்னேரம் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது கட்டிலில் இருந்து எல்லோரும் யோசியுங்கள். இன்று ஒரு நாளாவது தனிய உடல் நாள் மாத்திரமல்ல, மனம் மொழி மெய், மெய் என்றால் உடல், மொழி என்றால் வாய்ப்பேச்சு, மனம் என்றால் மனம், எல்லோருக்கும் தெரியும். இதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கேள்வி உங்களுக்கு இனிமேல் பிறக்காது. ஏன், மொத்தமாக இன்றைக்கு பல நூறு விடயங்களை நீங்கள் வினைகளை செய்து முடித்திருப்பீர்கள். அது நன்மையாக இருக்க நல்வினையாக இருக்கலாம் தீவினையாக இருக்கலாம், நிச்சயமாக தீவினைதான் கூடுதலாக இருக்கும், மிகவும் கூடுதலாக இருக்கும். ஏன், இங்கு மனம் சம்பந்தப்படுகின்றது. மனத்தினால் வினை செய்வது உங்களை அறியாமலேயே கடக்கட கடகடன்று வந்து கொண்டே இருக்கும், ரைட். மனதினால் யாரையோ யோசிக்கின்றீர்கள், திட்டுகின்றீர்கள், அங்கு அந்த செய்தி போக மாட்டாது, ஆனால் உங்களுடைய வினைக்கணக்கில் விழத் தொடங்கிவிடும். ஆனால் நாங்கள் அதை சிந்திப்பதில்லை. நாங்கள் செய்யும் வினைகள் எல்லாம் கூடுதலாக உடல் மூலம் யோசிக்கின்றோம், அதற்கு மேலாக யோசித்தால் வாய் மூலம் யோசிக்கின்றோம். மனதை நாங்கள் எடுத்து ஆராய்வதில்லை. ஆகவேதான் இந்த யோகத்தில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால், மனத்தை பற்றி அறிவது, மனத்தை எவ்வாறு ஒரு கட்டுக்குள் கொண்டு வரலாம் யோக பயிற்சிகளை வைத்து என்று, அதற்குத்தான் இந்த பயிற்சியை பாபாஜியின் கிரியா யோகம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. சாதாரண விடயம் அல்ல, கஷ்டமான விடயம். ஆனால் வழி தெரிய வேண்டும். ஆகவே நாங்கள் செய்யும் ஒரு நாளைக்கு நாங்கள் செய்யும் வினை ரெண்டோ மூன்று தான் செய்தோம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் மனதையும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் போட்டு பாருங்கள். உங்களுடைய மனதில் வந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்று நீங்கள் பட்டியல் போட்டு உங்களுக்கே பார்த்தீர்கள் என்றால் பட்டியல் எழுதுவதற்கே கஷ்டமாக இருக்கும் நிலையில் ஒவ்வொரு நாளும் கழிகின்றது. ஆகவே இந்த முக்கரணங்களாலும் செய்பவைதான் வினை என்று சைவ சித்தாந்தம் முழுமையாக கூறுகின்றது. இவற்றை சிந்தித்துவிட்டால் இந்த கேள்வி வராது, ஏன் இறைவன் முழுமையாக எங்களுக்கு ஒரு இந்த வினையை சில புறப்புகளில் கொடுத்து விடலாம், அதை நாங்கள் அனுபவித்து முடித்து விடலாம் என்றால் ஒன்றா ரெண்டா கொடுப்பதற்கு? இந்த மனித உடலின் காலம் என்ன? சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 80 வயது, அது 100 வயது வரையும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது, உடல் தாங்காது. அந்த 80 வயதுக்குள் உங்களுக்கு இந்த இன்ப துன்பங்களை தந்து அந்த உடலில் உங்களை அழுக்காமல், அதாவது உங்களுக்கு சோர்வு வந்துடக்கூடாது, அதுதான் இறைவனின் திட்டம். அடுத்தடுத்து 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 உங்களுக்கு இதை கொடுத்தா என்ன நடக்கும் என்றால் ஆன்மா சோர்வடைஞ்சு விடும். இது என்ன வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை? அப்படி சோர்வடைந்து விட்டால் என்ன நடக்கும்? செயலாற்றாது ஆன்மா என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அப்படி செயலாற்றா விட்டால் என்ன நடக்கும்? அனுபவம் பெற முடியாது. அனுபவம் பெற முடியாவிட்டால் என்ன நடக்கும்? அறிவுத்திறன் கிடையாது. அறிவுத்திறன் கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும்? அனாதியிலேயே ஆணவத்துடன் கட்டின்றிருக்கும் எங்களுடைய ஆன்மா அதன் வழியே இருக்கத்தான் முடியுமே தவிர இறைவனின் திட்டப்படி அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியாது. ஆகவேதான் இறைவன் ஒரு தலைப்பட்சமாக எப்படி செய்கின்றான் என்று நினைக்காது. இதுதான் உள்கருத்து. ஆகவே இறைவன் உங்களை இன்புறப் பண்ணி துன்புறப் பண்ணி எங்களை எல்லோரையும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். இந்த ரெண்டு நிலைகளையும் மாறி மாறி கொடுத்து உங்களுக்கு அதில் ஒரு பற்றை வரப்பண்ணி உங்களை உலகத்தின் மூலம் அதை ஈர்க்க பண்ணி தனு கரண புவன போகங்களால் தேவையானவற்றையெல்லாம் தந்து உடலுக்கு கருவிகளையும் பூட்டி உலகத்திற்கு பொருட்களையும் தந்து இந்த தத்துவங்கள் மூலம் எல்லாவற்றையும் இயக்கி எங்களை எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு எல்லா செயல் திட்டத்தையும் ஒழுங்காகத்தான் செய்திருக்கின்றான். நாங்கள் தான் ஒழுங்காக சிந்திக்க தவறுகின்றோம். ஆனால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து கொண்டு வரும்போது இப்படியான கேள்விகள் கூட எழுகின்றன. அது நல்லது, ஆனால் அதை இன்னும் கூட உள் போய் சிந்திக்க வேண்டும். ஆகவே இறைவன் தந்த பிராப்த வினை கணக்கு இந்த உடலுக்கு, நாங்கள் இப்போது இருக்கும் உடலுக்கு எங்களால் செயலாற்ற முடிந்த கணக்கு, அதையும் நாங்கள் சோர்வடையாமல் செயலாற்ற முடிந்த கணக்கு என்பதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. ஆகவேதான் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விரைவாக இந்த வினைகளை தந்து உங்களை ஈடேற விட முடியாது, பல 100 புறப்புகள் உங்களுக்கு உண்டு, அதில் எத்தனை 100 புறப்புகளை ஏற்கனவே கழித்து விட்டோம், இன்னும் எத்தனை புறப்புகள் இருக்கு என்பது உங்களுடைய அறிவுத்திறனை பொறுத்தது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதை அறிவுத்திறனில் வைத்து மாத்திரம் சொல்லவில்லை, நீங்கள் எந்த இடத்தில் எப்படி எந்த உடலில் இருக்கின்றீர்கள், இது சமயங்களை பொறுத்தவரையில் புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயத்தில் சமயத்தில் எங்கே இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் கோட்பாடு போட்டு காட்டுகின்றது சைவ சித்தாந்தம். ஆனால் எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோருமே உள்வட்டத்துக்குள் இருக்கின்றோம் என்று பல தடவை பார்த்து விட்டோம். ஆகவே நாங்கள் இருக்கும் நிலை அற்புதமான நிலை, ஆனால் அதை நாங்கள் எல்லாமே பரம்பொருள்தான் செய்கின்றான் என்ற நிலையை உணர்ந்து எல்லாமே எல்லாத்துக்குமே குருவையும் பரம்பொருளையும் முன்வைத்து, குருவை முன்வைத்து பழகலாம் முதலாவதாக, பின்னர் பரம்பொருள்தான் முழுமையான விடயத்தையும் செய்கின்றான் என்று அவனை முன்வைத்து செயல்களை செயல்படுத்தி கொண்டு போகும்போது இந்த வினைகள் இல்லாமல் போகின்றன. ஆகவே இந்த மனத்தில் எழும் இந்த விடயங்களை எல்லாம் மனதினால்தான் கூட வினை செய்கின்றோம். நினைத்து பாருங்கள், அதான் ஒரு நாளைக்கு சிந்திக்க சொல்கின்றேன். எவ்வளவு நல்ல விடயங்களை சிந்தித்தோம், எவ்வளவு கெட்ட விடயங்களை சிந்தித்தோம். மனதினால் நாங்கள் உலக காரியங்களை செய்யலாம், அது விடயம் அல்ல. ஆனால் எத்தனை விடயங்கள், எத்தனை பேரை கவிழ்க்க பார்க்கின்றோம் ஒரு நாளில் மனதினால், அல்லது எத்தனை விடயங்களை நன்றாக செய்ய பார்க்கின்றோம், அதுதான் உங்களுடைய வினை. வாழ்க்கை வாழ்வது அல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் காலையில் எழும்போகணும், பல் துலக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், வர வேண்டும், எல்லாம் நடக்கின்றது. அதில் கூட மற்றவர்களை துன்புறுத்தா நிலையில் நாங்கள் வாழ பழக வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுகின்றார். எந்த உயிர்களையும் துன்புறுத்தாது வாழ வேண்டும். அந்த உயிர்களில் நாங்கள் எங்களை காண வேண்டும், இறைவனை காண வேண்டும். அதற்கு அன்புதான் முக்கிய வாகனம். அதைத்தான் நேற்றொரு கேள்வியில் பார்த்தோம். ஆகவே அந்த அன்பு, வற்றாத அன்பை வைத்து அதை இடையில் நிறுத்திவிடாது செலுத்த வேண்டும் எங்களுடைய இந்த பயணத்தை. அதை செலுத்துவதற்கு அடுத்த ஊன்றுகோலாக இருப்பது தொண்டு. இதைத்தான் மாறி மாறி சொல்கின்றோம். இவற்றை செலுத்தும் போது சிறியளவு பக்தி கிடைத்து கொண்டு போகும். நாங்கள் செய்யும் அளவிற்கு அது சரணாகதியை நோக்கி இந்த உடலில் எங்களை தள்ளும். இன்னும் சில புறப்புகளில் நாங்கள் உள்வட்டத்தில் இருப்பதால் பாபாஜி அவர்களின் உதவியுடன், சத்குருவின் உதவியுடன் பரம்பொருளின் திருவடியில் பதிஞானத்திற்கு கொண்டு செலுத்துவார் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. ஆகவே விரைவாக இந்த நாங்கள் செய்த வினைகளை அனுபவித்துவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைத்து அதற்கு மனக்கோட்டை கட்டாமல் எவ்வளவு வினைகள் செய்கின்றோம் என்பதை முதல் உணருங்கள். உணர்வோம் எல்லோருமாக. அது உங்களுக்குரிய பதிலை தரும். அதிலிருந்து சிறிது சிறிதாக விலக வேண்டும். அதற்குத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் கிரியா யோகா செயல்முறை பயிற்சியும். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி அவர் சிந்திக்கின்றார் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. அதே நேரம் இந்த உலகியல் அறிவு நிலையில் அவர் சிந்திக்கின்றார். ஆன்மீக நிலையில் இன்னும் சிந்தனை அவருக்கு கூடுதலாக ஓடவில்லை. ஆகவேதான் எப்படி தப்பலாம் என்ற சிந்தனை மனத்திலிருந்து வருகின்றது, உயிரிலிருந்து வரவில்லை. ஆகவே இந்த வழி நின்றோம் என்றால் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். இது சைவ சித்தாந்தத்தின் ஒரு சிறு விளக்கம். ஆனால் இங்கு மனதினால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று உங்களுக்கு ஒரு உபமானம் சொல்ல வேண்டுமென்றால் பேராசிரியர் அதை சொல்லி இருக்கின்றார். இந்த மனதை பற்றி படிப்பிக்கும் போது, அதாவது ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கென்று வைப்போம். அந்த பிள்ளை சிறு குழந்தையாக இருக்கும் போது நாங்கள் அந்த பிள்ளையை அடிக்கின்றோம். பிழை செய்தார், அடித்துவிட்டு நாங்கள் மனம் வருந்துகின்றோம். நான் அந்த செய்திக்கு போகவில்லை. அடித்து பிள்ளையை திருத்த பார்க்கின்றோம். ஆனால் அந்த அடிப்பது நல்ல நோக்கத்திற்காக அடித்தால் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது அது வினைக்கணக்கு அல்ல. நோக்கம் நன்றாக இருந்தால் அதையும் மறந்து விடாதீர்கள். நாங்கள் எதையும் சிந்திக்கலாம், எதையும் செயல்படுத்தலாம். நோக்கம் நன்றாக அன்பு அகிம்சை இந்த வழியில் இருக்கும் போது வினை சேராது சாதாரண வாழ்க்கையில். ஆனால் நோக்கம் பிழையாக இருந்தால் அது வினைதான். அதே நேரம் அந்த பிள்ளை, இது நாங்கள் உடலால் செய்வதற்குரிய உபமானமாக பேராசிரியர் சொல்லுவார். அந்த பிள்ளை வாலிப வயதை எட்டும் போது வாயினால் கொடுப்போம் எங்களுடைய விடயங்களை. அதுவும் அந்த பிள்ளையை பக்குவப்படுத்துவதற்காக கொடுத்தால் அது தீய வினைக்கு போவாது. ஆனால் அந்த வாயினால் கொடுக்கப்படும் வினை எப்படி அமைகின்றது என்பதற்கு ஒரு உபமானம். வாயினால் ஏசுவோம், கை வைக்க மாட்டோம். ஏனென்றால் பிள்ளை வளர்ந்து விட்டது தோளுக்கு தோல். அதே நேரம் பிள்ளையின் அடுத்த கட்டம் வரும்போது, பருவம் அடைந்து கல்யாணம் செய்து ஒரு 50-40-50 வயதில் இருக்கும் போது இந்த ரெண்டு முறைகளையுமே குழந்தைக்கு பாவிக்க முடியாது. ஆனால் மனதினால் திட்டுவோம் செய்யும் பிள்ளைகளுக்கு. அதுவும் நல்ல முறையில் திட்டினால் அது நல்வினை, நல்ல நோக்கில்லாமல் திட்டினால் அது தீவினை. இது மூன்றையும் தான் பேராசிரியர் எப்பவும் அவருடைய சைவ சித்தாந்த வகுப்பில் இந்த மூன்று முக்கரணங்களாலும் எப்படி நாங்கள் வினை செய்கின்றோம் என்பதற்கு இந்த உபமானத்தை கொடுப்பார். அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். ஆகவேதான் நாங்கள் வினை என்று பார்க்கும்போது இந்த மூன்றையும் சேர்த்து பார்க்க வேண்டுமென்று இந்த உபமானத்தையும் இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அவ்வளவுதான். இது இந்த அன்பருடைய கேட்ட கேள்விக்குரிய பதிலாக இன்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அவருக்கு கொடுக்கின்றேன். அடுத்தது ஒரு அனுபவ பகிர்வு ஒன்று அனுப்பியிருந்தார் ஒருவர். அவர் அனுப்பிவிட்டு கேட்டது, நான் சிந்திப்பது சரியா? மிகவும் அருமை, அருமை, மிகவும் அற்புதமாக சிந்திக்கின்றார். அவருடைய வழி நன்றாக செல்கின்றது என்பது புரிகின்றது. அவர் நாலு விடயங்கள் கொடுத்திருக்கின்றார். முதலாவது, ஐயா, நான் சிந்திப்பது சரியா என்பதை உங்களிடம் விளக்கம் கேட்கின்றேன், ஒரு கருத்து பதிர்வாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது அவருடைய கேள்வி. அதாவது, இந்த உலகத்தில் பரம்பொருள் ஒன்றுதான் எல்லாவற்றையும் இயக்குகின்றது, நாங்கள் எல்லோருமே அதற்கு கீழ் என்று நான் உணர்ந்து விட்டேன். இந்த உணர்ந்து கொண்டிருக்கின்றேன், விட்டேன் என்று போடவில்லை, நான் பிள்ளையாக சொல்லக்கூடாது, உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது. ஆகவே பரம்பொருள் ஒன்றுதான் எல்லா இயக்கத்தையும் செய்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ரெண்டாவது, இந்த பரம்பொருளை நாங்கள் அடைவதற்கு நீங்கள் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி குருவாக, சத்குருவாக பாபாஜி இந்த பிறப்பில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். நான் கிரியா சாதகன், ஆகவே நான் மிகவும் அதை இப்போது அனுபவிக்கின்றேன். இப்படியான ஒரு விடயம் இந்த பிறப்பில் கிடைத்திருக்கின்றதே என்று சந்தோஷப்படுகின்றேன். இது ரெண்டாவது என்னுடைய அனுபவ பகிர்வு. மூன்றாவது, எங்களுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில் உள்ள விடயங்களை நாங்கள் அறிவதற்கு இந்த ஞான நூலாகிய சைவ சித்தாந்த அறிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பாக்கியசாலி நான் என்று உணர்கின்றேன். ஐயா, இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் இருக்கும் விடயத்தை அறிந்து கொண்டு செல்கின்றேனே என்று மூன்றாவது விடயத்தை தந்து கருத்து பதிவை இன்புறுகின்றார். நான்காவது, நாங்கள் இந்த சத்சங்க கூட்டத்தில் இருக்கின்றோம் என்று அடிக்கடி சொல்வீர்கள். அது சிவனடியார்களாக இருக்கலாம், கிரியா சாதகர்களாக இருக்கலாம். நான் கிரியா சாதகர் கூட்டத்தில் இருக்கின்றேன். நீங்கள் சொன்னபடி அதில் நான் மகிழ்வுறுகின்றேன். அதிலிருந்து எடுக்கும் ஆன்மீக அதிர்வுகளை விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கும் போது அந்த தொண்டு என்ற நிலையை நான் சிறிது சிறிதாக எட்டுகின்றேன். விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் பங்கு கொள்கின்றேன் அடியார்களுக்கு. ஆகவே அதுவும் என்னுடைய சிந்தனையில் மிகவும் நான் இன்புறுகின்றேன் என்று இந்த நான்கு விடயங்களையும் எழுதியிருக்கின்றார். அவர் என்னிடம் கேட்டது, நான் சிந்திக்கும் விடயம் சரியான நிலையில் சிந்திக்கின்றேனா, எடுப்பது சரியாக எடுக்கின்றேன் என்று எடுக்கின்றேனா என்பது விளக்கம் தேவை என்று. இதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, அவருடைய சொற்களே அதற்கு விளக்கமாக அமைகின்றது. நிச்சயமாக இந்த நாலு விடயத்திலும் தான் எல்லோரும் நிற்கின்றோம். அதன் வழி நில்லுங்கள், உங்களுடைய சாதனை நிறைவேறும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக வாழலாம் என்று இந்த சாதகருக்கு சொல்கின்றேன். இதுதான் இன்று வந்த ஒரு கேள்வியும் ஒரு கருத்து பதிவும். ஆகவே இதை இன்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இதற்கு விடை கண்டோம், அதை பற்றி சிந்தித்தோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய மேலதிக கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயா இருக்கிறீர்கள் நினைப்பில்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமஹ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் கூடிய கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் இன்றைய அன்பரின் முதலாவது கேள்விக்கு சுருக்கமான பல கருத்துக்கள் கூறப்பட்டது. அதில் முக்கியமானவற்றை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் பல பிறப்புகளிலிருந்து நாமே நல்லப்பட வேண்டும் என்ற கருத்துக்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அதாவது, சுருக்கமாக பார்ப்போமானால், சைவ சித்தாந்தத்தின்படி முக்கியமாக காலம் நியதி என்ற பக்குவ நிலையில் ஆற்ற வேண்டும் என்ற கருத்தும், அந்த பக்குவ நிலையில் ஆற்றும் போதுதான் அந்த வினைகளின் அனுபவங்கள் கிடைக்கும் என்ற கருத்தும், அத்துடன் ஒவ்வொரு உடல்களுக்குரிய நிலையில் ஆன்மாவுக்கு பக்குவ நிலை கொடுக்கின்றார் என்பதை பதிலாக அறியக்கூடியதாக இருந்தது. அத்துடன் மனம் மொழி பற்றிய விளக்கங்களும், அதாவது மனத்தின் மூலம் வினைகளை செய்கின்றோம், நல்வினைகள் தீவினைகளை செய்கின்றோம், அதன் மூலம் கிடைக்கின்ற கருத்துக்களும். அது மாத்திரமல்ல, யோகத்தில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும். அதாவது நாங்கள் கிரியா யோகத்திலிருந்து சாதனை செய்கின்றோம், அதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்ற உண்மையை உணர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்து தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் மனித உடலின் காலத்தை பொறுத்தே, மனித உடலின் காலத்தை பொறுத்தே அனுபவத்தை பெறலாம். அதாவது அனுபவத்தை பொறுத்தே அறிவு திறனின் வளர்ச்சி அமையும். ஒவ்வொருவருக்கும் பல வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தால் அந்த அனுபவத்தை கொண்டு பொறுத்தே அவருடைய அறிவு திறனின் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அமையும் என கூறப்பட்டது. எனவே நாம் பல பிறப்புகளிலிருந்து அல்லற்பட்டு அனுபவித்த பின்பே இல்லாமல் போகும் என்பதை உணர வேண்டும். அதுவே அது முதலாவது கேள்விக்கு பல விதங்களில் சுருக்கமாக கூறப்பட்டது. அதை உள்வாங்க கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவது, ஒரு சாதகரின் அனுபவ பயிர் பற்றி நான்கு கருத்துக்கள் கூறப்பட்டது. அவர் கூறப்பட்ட நான்கும் சரியென நீங்கள் கூறியதில் இருந்து அறிந்தோம். எனவே இந்திய சத்சங்கம் பொதுவாக பல கருத்துக்களுடன் சாதகருக்கு தேவையான கருத்துக்கள் கூறப்பட்டது. எனவே சாதகர்கள் இதில் இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட முக்கிய கருத்துக்களை உள்வாங்கி அதன் நன்மைகளை பெற வேண்டும் என விரும்புகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம். நன்றி இறைவனையா, அதை மிகவும் முடிந்தளவு குறுகிய நேரத்தில் அதை மீட்டல் கொடுத்தீர்கள். எல்லோரும் சத்சங்கத்தை மீண்டும் கேளுங்கள். ஒவ்வொருவருக்குரிய அறிவு திறனில் உங்களுக்கு பல விடயங்கள் என்று அமைந்திருக்கும். அதை நீங்கள் எடுங்கள் உங்களுடைய சித்தத்துக்குள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்து பயிருடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல சைவ சித்தாந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு அமைவதால் ரொம்ப சிறப்பான முறையில வினை பயன், வினை கொள்கை, அந்த வினைகள் எப்படி நமக்கு வந்து சேருது, எதன் மூலியமா நம்ம அது கழியப்படுகிறது என்ற விளக்கங்களை ரொம்ப சிறப்பான முறையில இன்றைய சத்சங்கம் அமைந்தது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து கொஞ்சம் சிந்திச்சு கூர்ந்து பார்க்கணும். ஒரு செயல்ல வந்து ஒத்துக்க முடியாத சூழ்நிலை கூட தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது இல்லை, இதான் உண்மை. இதை சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்லிடுச்சு. அதனால சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்லிட்டுனால நம்ம ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கு தெரியும், அது அவங்கவுங்களுடைய அனுபவத்திலேருந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாமே. இப்ப என்னுடைய இன்னைக்கு கேட்ட விஷயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நான் கூர்ந்து பார்த்தா நான் எனக்கு எல்லாமே ஒத்து போகுது. ஏன்னா இது சில விஷயம் வந்து நமக்கு வந்து ஒத்து போகணும், இல்லைன்னா அந்த உயிர் ஒத்துக்காது. அதனாலதான் இறைவன் வந்து நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறாருன்றது சைவ சித்தாந்தம் தெளிவா கொடுக்குது. சரி, நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, பிறருக்குலாம் நடக்கலையா? இல்ல, பிறருக்கும் நடக்குது, அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது. நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சரி, தெரிஞ்சதுனால நம்ம ஜெயிக்க முடியுமா? அதுவும் சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஆமா மாறி அதை அறிஞ்சி அதை உணர்ந்து அதுக்கு அடங்கி நடக்கக்குள்ள அந்த வினைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நடந்த வினைக்கு ஈழ அனுபவிக்கிறோம். மீண்டும் நம்ம வினை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு கொடுக்குது. அதன் மூலியமா நமக்கு கிரியா யோக பயிற்சி தெளிவை கொடுக்குது. அந்த வகையில இங்க சத்சங்கம் நல்ல சிறப்பாக அமைஞ்சது. இந்த சத்சங்கம் அமைஞ்சதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி ஒரு வகுப்பிலையும் இந்த மாதிரி வினை கொள்கையை பத்தி சிறப்பா இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சு உங்களால முடிஞ்ச அளவு நடந்த காலத்தை மட்டும் ஒட்டாலும் நடக்க வேண்டிய காலத்துல நம்ம எந்த வினையும் ஈட்டிக்காம அளவுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு பாபாஜி சைவ சித்தாந்த மூலியமா சில கருத்துக்களை கொடுக்கறாரு. அதை அனுபவிக்க அனுபவிச்சு நம்மளை நம்ம சரிப்படுத்திக்க வேண்டியதுவாங்க. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக சைவ சித்தாந்த முறைப்படி அதை மொத்தமாக இறுதியில் சொன்னீர்கள். அதான் முக்கியமானது, அதுதான் உண்மை. அதற்கு நாங்கள் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இன்னொரு விடயத்தை மாத்திரம் கூறி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்னொரு ஓமானம், மிகவும் அருமையான ஓமானம் பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார். இதில் யாருக்காவது அது புரியாவிட்டால் அது என்ன காலம், அது என்ன நியதி, நான் ஆன்மாவாக இருக்கின்றேனே, எந்த பிறப்பிலும் எதை தந்தாலும் என்னால் அதை செய்து முடிக்க முடியும், அந்த 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 வினையை ஆற்ற முடியும் என்று நினைக்காது இருப்பதற்காக அந்த ஓமானத்தை சொல்கின்றேன். சாதாரண வாழ்க்கையை வைத்து பேராசிரியர் தந்த ஓமானம் அது என்னவென்றால், ஒரு மூன்றாம் வகுப்பு ஒரு ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பிள்ளைக்கு 5-8 போனால் எவ்வளவு என்று கேட்டால் அது போகாது என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் அந்த டீச்சர் அம்மா அவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அதே பிள்ளை வளர்ந்து 8வது வகுப்புக்கு வரும்போது 5-8 போனால் எவ்வளவு என்று கேட்டால் -3 என்று சொல்லு, அதுதான் பதில். அது ஏன் அந்த பிள்ளை 3 வயதில் இருக்கும்போது அது சொல்ல முடியாமல் போனது? அதனுடைய பக்குவ நிலை அதை அறிவதற்கு தயாராக இல்லை. அதனால் தான் அந்த விடயங்களை 8வது வகுப்பில் ஆசிரியர்கள் கற்பித்தார்கள். அதே போல்தான் ஆன்மாவும். நாங்கள் நினைக்கலாம் எங்களுடைய ஆன்மாவால் எந்த நேரத்திலும் எந்த வினைகளையும் மாற்ற முடியும் என்று, ஆனால் அது அப்படி அல்ல. ஆன்மா பக்குவப்பட்ட நிலைகளில் இருக்கும்போதுதான் அந்தந்த வினைகளை ஆற்ற முடியுமே தவிர மற்றும் நேரங்களில் ஆற்ற முடியாது என்பது உண்மை. இதை நடத்துபவன் தான் பெறம்பொருள். ஆகவேதான் இன்றையான் கேள்விக்கு அந்த ஓமானம் மிகவும் பொருந்தும். அல்லது யாரும் சிந்திக்கலாம், நான் அறிவுத்திறன் உடையவன் தானே, இப்போவே தந்தால் எல்லாவற்றையும் செய்வேன் தானே என்றால், உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் கொடுத்தான், கொண்டு வந்த அறிவுத்திறன். இங்கு பெரும் அறிவுத்திறனும் என்னென்னத்தை எடுக்கலாம் என்பது உங்களுடைய அறிவுத்திறன் கொண்டு வந்த அறிவுத்திறனில் இருந்து தான் அதை பெறலாம் என்பது தான் இந்த 3வது வகுப்பு 8வது வகுப்பு யூனிவர்சிட்டி உதாரணங்கள். அந்தந்த நிலைக்கு போகும்போது தான் உங்களுக்கு அந்த அறிவை எடுக்கலாம், அனுபவத்தை எடுக்கலாமே தவிர, மற்றும்படி நீங்கள் செயல் ஆற்றினால் கூட அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. இறைவனின் திட்டம் நீங்கள் செயலாற்றி அந்த அனுபவத்தை எடுக்க வேண்டுமே தவிர செயல் ஆற்றுவது மாத்திரம் அல்ல. ஏனென்றால் உங்களை ஆணவ மலத்திலிருந்து வெளியால் கொண்டு வருகின்றான் இறைவன். ஆகவேதான் இந்த வினை கொள்கைகள் வினைகள் எல்லாம் நீங்கள் சரியான முறையில் சிந்திக்க வேண்டும். கார்த்திகை ஐயா சொன்ன மாதிரி அதன் வழி நின்றால் நாங்கள் சிறிது சிறிதாக அதை வெல்லுவோம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.